அன்பானவர்களே, இனிய காலை வணக்கம். மனிதனும் புனிதனாகலாம் அப்படின்ற தலைப்பின் கீழே நாம் நம்மையே சுய ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். ஆமாம் தானே? அதுல நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நான் ஏன் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேன்? இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா? சரி, என்னன்றதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு கேள்விய நாம் ஆராயப்போறோம். அதுதான், நான் ஏன் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேன்? பொதுவா வாழ்க்கையில நாம வந்து மற்றவங்களை ஏமாத்தி இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை மற்றவங்க ஏமாத்தி இருக்கலாம், அதுவும் சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஆனா நான் ஏன் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேன், இந்த தலைப்பு கொஞ்சம் வினோதமா இருக்கு, இந்த கேள்வியும் வினோதமா இருக்கு. யாராவது தன்னையே தான் ஏமாத்திக்குவாங்களா? இது என்னடா, இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பொதுவாக மனுஷங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நம்மளே சொல்லுவோம். இதை இந்த வார்த்தைகள் எல்லாமே அடிக்கடி கேள்விப்படுற ஒன்று தான். அந்த அவர் இருக்கார் இல்லையா, ஓ யாராவது ஒரு பேரை மென்ஷன் பண்ணி, இல்லைன்னா ஒரு ரிலேஷனை மென்ஷன் பண்ணி, அவர் என்னை ஏமாத்திட்டாருங்க, நான் எவ்வளோ நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டார், அப்புறம் உலகமே சேர்ந்து என்னை ஏமாத்திருச்சு அப்படின்ற வார்த்தை. அதுக்கப்புறம் நண்பர்கள், நண்பர்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சன், இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து கேள்விப்படுறோம். ஆனால் இதில் ஒரு மனுஷன் அவனையே அவன் ஏமாத்தி கொள்ள முடியுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதை கேட்குறப்ப இது சாத்தியம் இல்லாதது மாதிரி தானே தோணுது. இது எப்படி வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில மனுஷ வாழ்க்கையில நடக்கிறது. நாம இப்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை, ஏன்னா அந்த உண்மையை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்மள வந்து அந்த சுய ஆராய்ச்சியில ஈடுபடுத்தி அதனுடைய ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். அதனால அந்த உண்மை என்ன அப்படின்னா, என்னையே நான் ஏமாற்றி கொள்ளும் மிக பெரிய ஏமாற்றம் அப்படின்றதுதான் அந்த உண்மை. அதிர்ச்சிகரமான உண்மைன்னு சொன்ன இல்லையா, அதுதான். இப்ப அந்த உண்மைக்கு எப்படி அப்படின்றத, அது எப்படி வந்து சாத்தியப்படும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மனுஷன், ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்குக்கு போயிட்டு வர்றாரு. வெளியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நிறைய அலைஞ்சிட்டு வர்றாரு. அவர் நேராக வந்து அவருடைய ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போய் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவரை பார்க்குறாரு. பார்த்தா முகம் எல்லாமே வெறும் கொஞ்சம் அங்கங்கே தூசி அந்த மாதிரி அழுக்காக இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணாடியில் இருக்கிற அவருடைய இதை பிரதிபிம்பிக்குது இல்லையா, அதை வந்து அதில் இருக்கிற அந்த முகத்தில் இருக்க அழுக்க அவர் வந்து துடைக்கிறாரு. இது என்ன ஒரு முட்டாள்தனம், தன்னுடைய முகத்தை துடைக்காம அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த பிரதிபிம்பத்தை வந்து துடைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, திருப்பியும் திருப்பியும் துடைக்கிறாரு. அவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்து துடைக்கிறாரு. ஒரு தரம், ரெண்டு தரம், பத்து தரம் வரைக்கும் அந்த அழுக்கை எடுத்துடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்றார். ஆனால் ரிசல்ட் என்னவா இருக்கும், அழுக்கு போகலை. ஏன் ஏன் அழுக்கு போகலை? ஏன்னா அழுக்கு வந்து கண்ணாடியில் இல்லை இல்லையா, அழுக்கு அந்த மனுஷ முகத்துல தான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே தான் நடக்குது. மனிதர்கள் தாங்கிட்ட இருக்கிற அழுக்க துடைக்கிறது கிடையாது. கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த அழுக்கான அந்த பிரதிபிம்ப உருவத்தோட தான் அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு தாங்கிட்ட இருக்கிற அழுக்கை நீக்காம கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த பிரதிபிம்பத்தை மாத்துறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. இப்படிதான் இன்றைய மனுஷ வாழ்க்கை இருக்கு. ஆனா அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற அந்த மன அழுக்கை நீக்காமல் மற்றவர்கள்கிட்ட இருக்கிற அழுக்கை நீக்க தான் நம்ம பெரும்பாலும் முயற்சிக்கிறோம். இதுதானே பெரும்பாலுமே நடக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப உண்மையில நம்ம யாரை ஏமாத்துறோம்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணலாம். நம்ம அடுத்தவங்களை ஏமாத்தலை, நம்மளையே நாம ஏமாத்திக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாக மற்றவங்களை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் மூளையை திங்க் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு பிளான் போட்டு அது மாதிரி தான் ஏமாத்தணும். ஆனால் தன்னைத்தானே நம்மளை நாமே ஏமாத்திக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி, ஏன் அப்படி ஏமாத்திக்கிறோம் அப்படின்னா, அந்த உண்மையை ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை பார்க்க போறோம். அது அது நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த உண்மையை ஒத்துக்கிற மனப்பாங்கும் இல்லை. அதனால அந்த மனுஷன் அவனையே அவன் ஏமாத்திக்கிறான். சில நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், சிரிக்கிறோம், ஆனா உண்மையில உள்ள சிரிப்பு இல்லை. சில நேரங்கள்ல நான் நல்லா இருக்கேப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனா உள்ள அமைதி கிடையாது. இதுக்கு பேர் எப்படி நல்லா இருக்கேன்னு நம்ம சொல்ல முடியும்? ஏன், இது எல்லாமே நம்ம அடுத்தவங்க கேக்குறாங்க, அடுத்தவங்களுக்காக சொல்றோம் நாம நினைச்சுக்கிறோம், ஆனா மற்றவங்களை ஏமாத்துறது கிடையாது. நம்மளுடைய அடையாளங்களை அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்கூடாது. இப்படி ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அந்த அடையாளங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்றோம். ஸோ இந்த உண்மைக்கு பதிலாக நமக்கு எந்த விஷயங்கள் ஆறுதல் தருதோ, அதாவது இன்னும் கொஞ்சம் டெப்தா போனா மற்றவங்க நம்ம மேல ஏத்தி வச்ச அந்த பொய்யான எண்ணங்களை, அதுதான் நமக்கான அடையாளங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அடையாளங்களை உருவாக்குறோம். எப்படி, நான் கோவப்படல, இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல கோவப்படுற மாதிரி இது வருது, ஏன்பா நீ கோவப்பட்டேன்னா, அவங்க தான் என்னை கோவப்பட வச்சுட்டாங்க. அப்படி அவங்க என்னை கோவப்பட வைக்கிறப்ப நான் எப்படி கோவப்படாம இருக்கிறது? ஸோ இங்கேயும் வந்து அடுத்தவங்க தான் தப்பு, என் மேல இல்லை, நான் பயப்படலை, அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு, அப்போ வேற என்ன செய்ய முடியும், அந்த சூழ்நிலையால நான் அந்த மாதிரி நான் பயந்தேன் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல நான் மட்டும் இல்லை, யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்ட்டு அதை வந்து அடுத்தவங்க மேல பழிய போடுறது. நான் தோக்கலை, எனக்கு ஏன்னா எனக்கு அதிர்ஷ்டன்றதே கிடையாது அப்படின்ட்டு அந்த உண்மையை ஒத்துக்காம அதை வந்து அடுத்தவங்க மேல பழிய போடுறது. அப்படி அந்த அடையாளங்களை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதன் பேர்ல இந்த மாதிரி ஒரு கட்டமைச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முழுசும் நம்மளை பாதுகாக்கும் நமக்கான பல்வேறு அடையாளங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அடையாளங்கள் தான் அப்படின்றது நமக்கானது அப்படின்ட்டு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். இப்ப உங்களுக்கு புரியும் என்ன, நானே ஏமாற்றிக்கிறேன் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோமா? தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னொரு கட்டத்துல யோசனை பண்ணி பாருங்க. மனம் சொல்லுது, இன்னைக்கு இந்த பொருளை வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியா, சரின்ட்டு உடனே வாங்குறோம். சில நாள் கழிச்சு அந்த பொருளுடைய அந்த இது தீர்ந்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி அதோடைய அது பயன்பாட்டுக்கு வந்துருது, அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நிலைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மனம் என்ன சொல்லுது, ஒரு வெறுமையாயிருது, திரும்பியும் இன்னொரு பொருள் மேல ஆசை. மனசு இன்னொன்னு சொல்லுது, இன்னொரு விஷயம் வேணும். உடனே அந்த மனசு சொல்றத நம்புறோம், திரும்பவும் அதை வாங்குறோம். இப்படி மனசோடைய ஒவ்வொரு வாக்குறுதியையும் என்ன பண்றோம், நம்பிக்கிட்டே இருக்கோம். இதுதான் மனசோடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு விஷயம். மனசு எப்பயாவது ரொம்ப நரவா இருக்கம்பா, எனக்கு போதும், இருக்கிறது போதும், ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன இருக்கோ அது போறோம் அப்படின்னு எப்பயாவது நிறைவா இருக்கேன்னு சொல்லியிருக்கா, நான் முழுமையா வாழ்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? சொல்லவே சொல்லாது. ஏன், இந்த மனசு எப்பயும் என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் அப்படின்றதுதான். இதை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசா போய்கிட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரி வாழ்க்கை முழுசும் மனசு எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எப்படி ஒரு சாதனை, நான் இந்த சாதனையை பண்ணேன், சரி இந்த சாதனை பண்ணிட்டியா, அப்ப இதுக்கான அங்கீகாரத்துக்காக நீ கொஞ்சம் உழ இல்லையா, அதை முடிச்சுட்டியா, இன்னொரு வெற்றி, இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு ஒரு வெற்றிய நீ வந்து உழைச்சு வாங்கு, ஏதோ ஒண்ணு பண்ணு, அத அந்த வெற்றி வேணும் அப்படின்னு அந்த மனசு கேக்குது. எப்பயுமே மனசு நிகழ்காலத்தை அனுபவிக்கிறதே கிடையாது, எதிர்காலத்தையே தான் அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் மனசு என்ன பண்ணுது, தன்னையே ஏமாத்திக்குது. சோ அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது இந்த உலகம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது, நம்மைய பற்றிய அந்த தெளிவின்மை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குது. ஒரு மனுஷன் தன்னை பற்றிய அந்த தெளிவான ஒரு அறிவு இல்லாதப்பதான் மற்றவர்களுடைய கருத்துக்களை முன்னாடி வச்சு அதை ஒரு அளவீடா வச்சு தன்னை அளக்க ஆரம்பிக்கிறான். இந்த கட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு அவனை பத்தியே ஒரு தெளிவு கிடையாது, இதுதான் நான் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு அறிவு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவன் மற்றவங்களுடைய கருத்தை வச்சுக்கிட்டு தன்னையே அந்த கருத்தை வச்சு தன்னை அளக்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன பண்றான் அவன், அவனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த உள்ளார்ந்த சுதந்திரத்தை அவன் இழக்கிறான். இந்த இடத்துலதான் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேல நான் ஏமாற மாட்டேன், நான் என்னையே நான் ஏமாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விழிச்சுக்கணும். ஒரு நடிகர்னே எடுத்துக்கோங்களேன், மேடையில அவர் ஒரு ராஜாவா நடிக்கிறாரு, ஓகேயா, நாடகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி வந்துறாரு. அப்பையும் நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் இன்னமும் ராஜா அப்படின்ட்டு, இந்த ஊருக்கு நான் ராஜா அப்படின்ட்டு நான் அந்த வேஷத்தை கலைக்கிறதுக்கு அவரு ரெடியா இல்ல சொல்லிக்கிட்டே அவர் இருக்காரு. அது எவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்கும் இல்லையா, இது என்னடா இப்படி இருக்காருன்னு. ஆனா அது எப்படி ஒரு சிரிப்பா இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம அதையே தான் செய்யறோம். ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எடுத்துட்டு இந்த வாழ்க்கைய வாழ்றோம், ஆனா அந்த கதாபாத்திரம்தான் நான் அப்படின்ற மாதிரி ஆயிருது. சோ இங்கதான் நம்மள நாம ஏமாத்திக்கிறோம். இன்னைக்கு முழுக்க உங்களை பத்தி நீங்க இப்படி எல்லாம் நினைச்சிருப்பீங்க, நான் வந்து இப்படியாப்பட்டவன், என்னால இதெல்லாம் முடியவே முடியாது, அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இப்படிதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லைடு இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைட வச்சு நமக்கு நாமே போட்டு காமிச்சு நம்மளையே நாம ஏமாத்திக்கிறோம். இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் அது மேல அப்படியே வளர்த்துக்கிட்டே போகாம சட்டுன்னு ஒரு சடன் பிரேக் போட்டு நிறுத்தி நிதானமா பாருங்க. இந்த வர்ணிட்டு இருக்கு இல்லையா அந்த எண்ணங்கள், அது உண்மையா இல்லனா பல வருஷமா நான் நம்பிக்கிட்டு இருக்கேனே அந்த அடையாளத்தினுடைய பழக்கமா, இந்த ஒரு கவனிப்பு தான் நம்மளுடைய விழிப்புணர்வுடைய தொடக்கம், இதுதான் உள்ளார்ந்த தெளிவு. ஒரு மனுஷன் அவனை பத்தி எப்ப அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவனுக்குள்ள ஒரு புதிய தெளிவு பிறக்குது. அந்த தெளிவு அவனை குற்றம் சாட்டாது. எல்லாரும் அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நம்ம தான் அத்தனைக்கும் பொறுப்பெடுத்துக்கணுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா தன்னை பத்தி அந்த மனுஷன் கவனிக்கிறப்ப அந்த ஒரு தெளிவு வருது இல்லையா, அந்த தெளிவு கண்டிப்பா அவனை குற்றம் சாட்டாது, அவனை நியாயமோ படுத்துறது கிடையாது. அது வெறுமனை கவனிக்குது அவ்வளவுதான், என்ன நடக்குது ஒரு அப்சர்வரா இருந்து மட்டும் அது கவனிக்குது. அந்த கவனிப்புலதான் அவன்கிட்ட ஒரு மாற்றம் பிறக்குது, எல்லாத்தையும் உணர்ந்து வாழும் நிலை உண்டாகுது. இதுல இருந்து ஒரு உண்மைய புரிஞ்சுக்கலாம், என்னது, பெரும்பாலான மனிதர்கள் அந்த பழக்கத்தின் அடிப்படையிலே தான் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சிலர் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் வாழ்கிறார்கள். இங்க பழக்கத்துக்கும் அந்த விழிப்புணர்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அது என்னது, அது எப்படி நம்ம அதை பிரிச்சு பாக்குறது அப்படின்னா, பழக்கம் அப்படின்றது கடந்த காலத்தை மீண்டும் வாழ வைக்கும், ஓகேயா. விழிப்புணர்வு வந்து இந்த கணத்தை, இந்த சனத்தை முதன்முறையாக வாழ வைக்கும், அதாவது உணர்ந்து வாழும், ஓகே. இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இது எப்படி இதை ரெண்டுத்தையும் அந்த டிஃபரன்ஷியேட் பண்றோம் இல்லையா, அது எப்படின்றத பாக்கலாம். ஒரு ரூம்ல வந்து ஃபுல்லா கும் இருட்டா இருக்கு, உங்க நீங்களும் அந்த ரூம்ல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு அந்த இருட்டு வேண்டாம். ஆனா இருட்டு வேணான்றப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த இருட்டோட சண்டை போடுறீங்க, போயிரு 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 அப்படின்ட்டு. அது சாத்தியமா? சாத்தியம் இல்லை தானே. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு விளக்க கொண்டு வந்து ஏத்துனா அந்த இருள் அதுவா போயிரும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம அறியாமையோட போராட வேண்டியது கிடையாது. இந்த விழிப்புணர்வு வந்துட்டா நம்மளுடைய உள்ளொளி முழிச்சுக்கணும், ஓகேயா? அந்த உள்ளொளி தான் அது உருவாக்குறதும் கிடையாது, கொண்டு வர்றதும் கிடையாது. அது ஏற்கனவே இருக்கிற உண்மைய உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது, அவ்வளவுதான். ஏற்கனவே அது இருக்கு, அந்த ஒரு உண்மை மூடி இருக்கு. அந்த விழிப்புணர்வின் மூலமாக ஒரு தெளிவு வர்றதன் மூலமாக உங்களுக்கு அது வெளிச்சம் போட்டு காமிக்குது. அதாவது அரிசி ஏற்கனவே இருக்கு, அரிசி அங்கேயே தான் இருக்கு, அது மேல அந்த உமி மூடி இருக்கு, அவ்வளவுதான். அந்த உமிய விளக்கிட்டா அந்த அரிசி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளவே அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக் தான். நம்மை நாமே ஏமாத்திக்கிறது பொய் பேசுறதால் அல்ல, விழிப்புணர்வே இல்லாம வாழ்றதுனால தான். ஸோ எங்க வந்து அந்த உள்ளார்ந்த தெளிவு இல்லாம இருக்கோ, அப்ப மனசு உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விளக்கமும் நமக்கு எப்படி தெரியும், உண்மையாகவே தான் இருக்கிற மாதிரியே தான் தோணும். ஆனா எப்ப இந்த கவனிக்கும் நிலை நமக்குள்ள வளர தொடங்குதோ அப்ப மனசு ரொம்பவே அமைதியாகும். அப்போது நாம் நம்மை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஏன் அப்ப மாத்திக்க வேணாம், ஏன்னா நம்மளை உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். உள்ளொளி எப்ப வெளிப்படுதோ அங்க அந்த சனம் வந்து ஏமாற்ற முடிகிறது. அங்க மனுஷன் அவனை நிரூபிக்கணும்ன்ற அவசியமே இல்லாம போயிரும். தன்னை ஒழிச்சுக்கணும், தன்னை மறைச்சுக்கணும் அந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அவனுடைய உண்மையான இயல்பில் அப்படியே அழகா இயல்பாக அந்த மனிதன் வாழ தொடங்கின்றான். அந்த தருணத்துலதான் அங்கேயே மனிதன் புனிதனாகலாம். நன்றி. ஓம் தத்சத்.